الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم وقال النبي عليه الصلاة والسلام حسنوا أموالكم بالزكاة وداووا مرضاكم بالصدقة صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதர்ஷிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சமீப காலமாக உலகத்துடைய பல பாகங்களில் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமியர்களுடைய நடவடிக்கைகள், இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றும் பிடிப்பும் அதிகமாகி இஸ்லாமிய முறைப்படி தன்னுடைய நடை உடை பாவனைகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று உற்சாகத்தோடு ஈடுபட்டு இஸ்லாம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு முன்னேறிக் கொண்டு செல்வதை பார்த்து சகிக்க முடியாமல் ஒரு சில விரோதிகள் இஸ்லாத்திற்கு எதிராக அடிக்கடி பலவிதமான சதித்திட்டங்களையும் பொய் பிரச்சாரங்களையும், இஸ்லாமோ போபியா, இஸ்லாத்திற்கு எதிரான பல பொய்யான குற்றச்சாட்டுகளையும் வைத்து அடிக்கடி இஸ்லாத்திற்கு எதிராக பல தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டு தான் இருக்கின்றோம். சென்ற மாதம் கூட நியூசிலாந்தருடைய அந்த மஸ்ஜிதிலே ஏற்படுத்திய அந்த தாக்குதல் முழு உலகத்துடைய முஸ்லிம்களையும் அந்த அளவுக்கு கவலையில் ஆழ்த்தியது நாம் யாரும் மறந்துவிட முடியாது. முஸ்லிம்களுடைய உயிர்களுக்கு சேதம், இஸ்லாமியர்களுடைய பொருள்களுக்கு சேதம், நம்முடைய நாட்டிலும் பார்க்கலாம் இடையிடையே ஆங்காங்கே சில அசம்பாவிதங்கள், கடைகள் எரிகின்றன, பத்துகின்றன, எதன் மூலம் எவ்வாறு நடக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அடிக்கடி ஒவ்வொரு விதமான ஆபத்துகள் ஏற்பட்டுக் கொண்டே தான் இருக்குகின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இது நூற்றுக்கு நூறு முழுமையாக நம்முடைய விரோதிகள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சதியின் பின்னணியில்தான் இவைகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றது என்று ஒட்டுமொத்தமாக நம்முடைய விரோதிகளின் மீது நாம் பழியை போட்டுவிட்டு இருக்கவும் முடியாது. மாற்றமாக நம்முடைய சில பாவங்களையும் நாம் இனம் காண வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய சில சகோதரர்கள் இஸ்லாத்திலே இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத பலவிதமான குற்ற செயல்களிலும் பாவங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆனில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், உலகத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் நீங்கள் உங்களுடைய கரங்களால் தேடிக்கொண்டவை. وَمَا أَصَابَكُمْ مِنْ مُصِيبَةٍ فَبِمَا كَسَبَتْ أَيْدِيكُمْ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள் உங்களுடைய கரங்களால் நீங்கள் சம்பாதித்தவைகள். எங்களால் ஏற்படக்கூடிய உண்டாகக்கூடிய சில பாவங்கள், சில குற்றங்கள், அது நமக்கு சின்னதாக தெரிந்தாலும் சில பாவங்களை அல்லாஹ் மிக அதிகமாக வெறுக்குகின்றான். அந்த பாவங்களை அல்லாஹ் வன்மையாக கண்டித்திருக்குகின்றான். அத்தகைய பாவங்களும் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய பிரதிபலன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக வேண்டி சில சோதனைகளையும் ஆங்காங்கே இறக்கி கொண்டிருக்கின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, திருட்டாக இருக்கலாம், கொள்ளையாக இருக்கலாம், கொலையாக இருக்கலாம், அல்லது விபச்சாரம், போதை வசி, இது போன்ற இன்னொரு என்ன பாவங்கள் எவ்வாறு நல்ல அமல்கள், நல்ல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அதே மாதிரி திரை மறைவுக்கு பின்னால அல்லது சில இடங்களில் பகிரங்கமாக இந்த பாவங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. எவ்வாறு நாங்கள் அமல்களில் ஆர்வமும் உற்சாகமும் காட்டுகின்றோமோ அதே மாதிரி சமூகத்திலிருந்து இந்த பாவங்களை இல்லாது ஒழிப்பதற்கும் நாம் கட்டாயம் திட சந்தர்ப்பம் பூண வேண்டும். அதை ஒழிப்பதற்கு எங்களாலான என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ, அதாவது கட்டாயம் அந்த முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அமல் இபாதத்துகளில் நாம் உற்சாகம் காட்டுவதை போன்று ஏன் அதை விட கூடுதலாக பாவங்களில் இருந்து நாம் நம்மையும் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால உலகத்தில சில பாவங்கள் ஏற்பட்டது. ஒன்று, ஒரு சிலர் நாம் அதாவது தன்னை பொய் நபியிட வாதிட ஆரம்பித்தார்கள். இன்னும் சிலர்கள் சொன்னார்கள், தொழுவோம், நோன்பு பிடிப்போம், ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று. அதனால் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகிறார்கள் தானே, நோன்பு பிடிக்குகின்றார்கள் தானே, ஜகாத்தை கொஞ்சம் விட்டு வைப்போம் என்று ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கல. எந்த அளவுக்கு அவர்களுடன் யுத்தம் செய்வதற்கு, ஜிஹாது செய்வதற்கு ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூட்டத்தை தயார்படுத்தினார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆறுதல் படுத்தினார்கள். ரொம்ப பயங்கரமான கட்டம், நபி அவர்கள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள், நம்முடைய விரோதிகள் முழு மதீனாவை தாக்குவதற்கு சந்தர்ப்பத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயம். எவ்வாறு பாவம் பாவமோ அதே மாதிரி நன்மைகளை விடுவதும் மிகப்பெரிய பாவம். ஒரு ஆள் ஐங்கால தொழுகையை தொழாமல் இருக்கிறாரு, மிகப்பெரிய பாவம். ஒருவர் கடமையான ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கிறாரு, மிகப்பெரிய பாவம். மற்ற பாவங்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய தண்டனைகள் வருவதை போன்று ஃபர்தான காரியங்களை விடுவதின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய தண்டனைகள் வரலாம். அதனால தான் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அளவுக்கு இதுல கடினமாக இருந்தார்கள் என்றால் சொன்னார்கள், நபியுடைய காலத்தில் ஒருவர் மிருகங்களுக்கு மிருகத்தை ஜக்காத்தாக கொடுக்குகின்றார், ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ ஜக்காத்தாக கொடுக்குகின்றார். நபியுடைய காலத்துல ஆடோ மாடோ ஒட்டகமோ ஜக்காத்தாக கொடுக்கிற நேரத்துல அதை கட்டி இருக்கக்கூடிய கயிற்றுடன் தான் கொடுக்குகின்றார். என்னுடைய இந்த ஆட்சியுடைய காலத்துல வல்லாஹி லௌ மனஊனி அனாகன் அவ் அகாலன் லஜஹத்துமாகும் அல்லாஹ்வுமீது சத்தியமாக நபியுடைய காலத்துல கயிற்றுடன் கொடுக்குகின்றார். என்னுடைய காலத்துல ஆட்டையோ மாட்டையோ கொடுக்குகின்றார், ஆனால் இந்த கயிற்றை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாலும் அந்த கயிற்றுக்காக நான் ஜிஹாது செய்வேன் என்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சொல்லிவிட்டு தான் சொன்னார்கள், அயன் குசொத்தீனுவானஹை, நான் உயிருடன் இருக்க, நான் உயிருடன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க இந்த கயிற்றுடைய அளவுக்கு கூட இஸ்லாமிய மார்க்கத்தில தீன்ல குறைவு வருவதை என்னால் சகிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜகாத்துடைய விடயத்தில் இவ்வளவு கடினமாக இருந்தார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அந்த ஜகாத்துடைய விடயத்தை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏதோ அல்ஹம்துலில்லா கொடுக்கிறவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சமூகத்தில் பலர் இருக்கிறார்கள், பேருக்காக நானும் ஜகாத் கொடுத்தேன் என்பதற்காக கொடுக்குகின்றார்களே தவிர, முறைப்படி ஒவ்வொரு வருடமும் கணக்கு பார்த்து அவருடைய மொத்த சொத்தில் 2.5% அந்த ஜகாத்துக்கு யாரு தகுதியோ, யார் யாரு சொல்லப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இது போய் சேர வேண்டும். என்னுடைய சொத்தில் 2.5% அதை விட குறைவாக நான் கொடுக்க கூடாது என்று உறுதியாக கொடுக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சில பேர் தான் நம்முடைய சமூகத்தில் இருக்குகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாம் சுத்தி வளைத்து எதை சொல்ல வருகிறோம் என்றால், இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில ஆபத்துகள், ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதில் உள்ள ஆக முக்கியமான பிரச்சனை நீர் பிரச்சனை. நாட்டில் எல்லோருக்கும் தெரியும் மின்சாரம் வெட்டப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் ஏன் நீர், மழை நீர் குறைந்ததனால அதன் மூலமாக மின்சாரம் வெட்டப்படுகின்றது. நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், ஒரு கூட்டத்தினர்களை பற்றி, 5 பாவங்களை பற்றி சொல்லக்கூடிய சொல்லி வந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், யாரு தன்னுடைய கடமையான ஜகாத்தை கொடுக்காமல் அவர்கள் நிறுத்தி விடுவார்களோ அதன் மூலம் அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை, வானிலிருந்த மழையை அல்லாஹ் நிறுத்தி விடுவான். நாங்கள் சலாத்துல் இஸ்திஸ்காவும் சொல்லணும், மழை தேடி தேட வேண்டிய, ஓத வேண்டிய தொழுகையை தொழுது கேட்க வேண்டிய துஆவையும் கேட்க வேண்டும். ஆனால் மறுமுனையில் பிரச்சனை என்ன, ஏன் இந்த மழை வருகின்றது இல்லை, அல்லது மழை தேவையான அளவுக்கு பெய்கின்றது இல்லை, கூடிய மிக முக்கியமான காரணம் நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், எப்பொழுது கொடுக்க வேண்டிய ஜகாத் உலகத்தில் கொடுக்கப்படாதோ அந்த நேரத்தில் அல்லாஹ் மழையை நிறுத்தி விடுவான் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வலவுலல் பஹாயின், இந்த வாய் பேச முடியாத மிருகங்கள் மாத்திரம் உலகத்தில் இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் ஒரு சொட்டு தண்ணீரை கூட பூமியில இறக்க மாட்டான். இந்த அந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் கோபத்துடன் இருக்குகின்றான், ஆத்திரத்துடன் இருக்குகின்றான். அவனால கடமையாக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு வணக்கம் அங்கே தடைப்பட்டிருப்பதன் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் மழையை அல்லாஹ் நிறுத்தி விடுகின்றான். மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால ஜக்காத்துடைய விடயத்தில் நாம் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த ஜக்காத்தை கொடுப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய பொருள்கள் பாதுகாக்கப்படுகின்றது. அதை விட பொருள் சுத்தமாகிறது ஜக்காத்தின் மூலம். அந்த ஜக்காத்தை அகற்றி விட்டோம் என்றால் தான் நம்முடைய பொருள் சுத்தம் தூய்மை. அதனாலதான் நபியுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஜக்காத்தை சாப்பிட மாட்டார்கள். ஏன் என்றால் இது ஒரு வகையான அழுக்கு மாதிரி. அதனால நபியுடைய அந்த சையீது வம்சத்தில் உள்ள, ஹாஷிமி வம்சத்தில் உள்ளவர்கள் ஜக்காத்தை சாப்பிடவே கூடாது. அதனால ஜக்காத்தை கொடுத்ததற்கு பின்னால்தான் நம்முடைய பொருள் உண்மையான விதத்தில் தூய்மையாக ஆகும். அல்லாஹ்வே குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிவிட்டான், அவர்களுடைய பொருள்களிலே உள்ள ஜக்காத்தை நீங்க எடுத்துடுங்க. நபி அவர்களுக்கு அல்லாஹுடைய உத்தரவு அந்த ஜக்காத் பொருளை எடுப்பதன் மூலமாகத்தான் அவர்களுடைய பொருள்கள் தூய்மையாகிறது, சுத்தமாகிறது. நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ் பப்ரானியில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, மன் அத்தா ஜகாத மாலிஹி ஃபக்கத் தஹப அன்ஹு ஷர்ருஹு, யாரு தன்னுடைய பொருளுடைய ஜகாத்தை கொடுக்கிறாரோ அவரை விட்டும் தீங்குகள் ஆபத்துகள் சென்று விடுகின்றது. ஜகாத்தை கொடுத்து விட்டால் அவரை நம்பலாம், 100க்கு 100 அல்லாஹ் என்னுடைய பொருளை பாதுகாப்பான். மற்றொரு ஹதீஸ்ல நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க ஹஸ்தினு அம்வாலக்கும் பிஸ்ஸகா, ஜக்காத்தின் மூலமாக உங்களோட பொருள்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களோட பொருள்களுக்கு இன்சூரன்ஸை விட ஆகப்பெரிய பாதுகாப்பு ஜக்காத். சிலவேளை இன்சூரன்ஸின் மூலமாகவும் ஏதாவது முன்ன பின்ன நடக்கலாம். ஆனால் நபி அவர்களுடைய ஹதீஸ், அந்த ஜக்காத்துக்குரிய ஆகப்பெரிய பாதுகாப்பு, நீங்க உங்க பொருள்களுக்குரிய பாதுகாப்பு ஜக்காத். ஹஸ்தினு அம்வாலக்கும் பிஸ்ஸகா, ஜக்காத்தின் மூலமாக உங்க பொருள்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வஜாபு மர்தாக்கும் பிஸ்ஸதகா, உங்க நோயாளிகளுக்கு சதகாவின் மூலமாக வைத்தியம் செய்யுங்கள் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஜக்காத்துக்குரிய முறைகளும் இருக்குகின்றன. அதை எந்தெந்த கூட்டத்திற்கு கொடுக்க வேண்டும், குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த 8 கூட்டத்தினர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும்.
அது அல்லாம மஸ்ஜித்துகள் கட்டுவதற்கோ மதரசா கட்டுவதற்கோ பொது வேலைகளை செய்வதற்கோ ஜகாத் கொடுக்க முடியாது. குர்ஆனிலே சொல்லப்பட்ட அந்த எட்டு பிரிவினர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் பார்க்க வேண்டும் இவர் தகுதியா. சில நேரங்களில் நாங்க பார்க்கலாம் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களுடைய பலர்களுடைய கையில் ஒரு லிஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு வருடமும் ஜகாத்துடைய காலம் வந்தவுடன் அந்த லிஸ்ட் எடுக்கிறது. இவருக்கு 50,000, அவருக்கு 1,00,000, இவங்களுக்கு 2,00,000. அது முறை அல்ல. ஒவ்வொரு வருடம் சென்ற வருடம் இவர் தகுதி, இந்த வருடம் தகுதி இல்ல. 3 வருடத்திற்கு முன்னால ஜகாத் பெற தகுதி, ஆனால் இப்பொழுது இவர் தகுதி இல்லை, இவர் வசதி அடைந்து விட்டார். அதனால் ஒவ்வொரு வருடமும் இவர் பெறுவதற்கு தகுதியாண்டு பார்க்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்களுடைய தேவைகள் என்ன, அந்த தேவைகளை இனம் காணணும், அந்த தேவைகளை அடையாளம் காணணும். இதெல்லாம் தேடிக்கொண்டிருப்பதற்கு எனக்கு நேரம் இல்ல. அதனால ஏதோ ஜகாத்தை ஒரு சடங்கு மாதிரி கொடுத்து முடித்து விட்டோம் என்றால் நாங்க பார்க்கலாம் இன்னும் ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக கொண்டுதான் போகுது. எங்களுடைய நாட்டுல தேவையானவர்கள் வர வர காலம் செல்ல செல்ல அவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டுதான் செல்கின்றது. அல்லாஹ் எப்படி அமைத்து வைத்திருக்கிறான் என்றால் ஒரு 40% ஜகாத் கடமையானவர்கள் என்றால், 60% ஜகாத் பெற தகுதியானவர்கள் என்றால், இந்த 40% தன்னுடைய ஜகாத்தை கொடுத்து விட்டால் அந்த ஊர்ல அந்த நாட்டில எந்த ஒரு ஏழைக்கும் இருக்க மாட்டான். ஏன்? அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யறல்ல. கொடுக்க வேண்டிய இந்த 40% சரியான முறைப்படி கணக்கு பார்த்து யாரு யாருக்கு என்னென்ன தேவையோ அதை இனம் கண்டு கொடுத்தால் யாரும் ஏழைகள் உலகத்தில் இருக்க மாட்டாங்க. கடந்த காலங்கள் அல்ஹம்துலில்லா இஸ்லாமிய வரலாறுகளை நாங்க பார்க்கலாம். ஹதரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்துல அவர்கள் அவர்களுடைய மாளிகையில ஒவ்வொரு நாளும் ஏழான் செய்வாங்க. யாராவது ஏழைகள் இருந்தா வாங்க, எத்தீம்கள் இருந்தா வாங்க, கடனாளிகள் இருந்தா வாங்க, திருமணம் முடிக்க இருக்கிறவர்கள் வாங்க என்ற ஒரே ஒரு ஜகாத் எடுக்கக்கூடியவர்கள் கூட அவருடைய காலத்தில் இல்லாத அளவுக்கு அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அந்த காலத்தில் உள்ள முழு முஸ்லிம்களையும் ஷீமா நண்டா அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஆக்கியிருந்தான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால் இந்த ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நேரம் இல்ல. இதற்கு தகுதி யாரு? இவர்கள் கடமையானவர்களா இல்லையா? இவர்களுடைய என்னென்ன தேவைகள் இருக்குது அதை தேடி பார்க்க தனக்கு சந்தர்ப்பம் இல்ல. அதனால வல்லமையா கொடுக்கிறவர்களுக்கு கொடுத்து விடுகின்றார்கள். இதை தீர்ப்பதற்குத்தான் அல்ஹம்துலில்லா நம்முடைய நாட்டிலேயும் உலகத்தில பல இடங்கள்ல பார்க்கலாம் என்று அந்த கூட்டு ஜகாத் என்ற ஒரு அடிப்படையில, அது பைத்துல் ஜகாத்தாக இருக்கலாம், பைத்துல் மாலாக இருக்கலாம், நம்முடைய இலங்கையில் அல்ஹம்துலில்லா பல பாகங்கள்ல எங்கெங்கல்ல முஸ்லிம்கள் செறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த பகுதிகளில் நல்ல பல வேலைகளை இந்த கூட்டு ஜகாத்தின் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அதனால எங்களுக்கு சரியா யாரு தகுதி, யாருடைய என்னென்ன தேவை, அவைகளை சரியாக இனம் காண முடியல. ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த பைத்துல் ஜகாத் என்றோ பைத்துல் மால் என்றோ ஒவ்வொரு மஸ்ஜிதை மஸ்ஜிதுடன் சேர்ந்து மஸ்ஜிதுடன் இணைந்து அல்ஹம்துலில்லா பல கமிட்டிகள் இதற்காக வேண்டி வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதனால நாங்க வளமையா கொடுக்கவே எங்களோட உறவினர்கள் இருக்கிறாங்க, தெரிந்தவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் தாராளம் கொடுக்கலாம். ஆனால் அதில் உள்ள ஒரு நல்ல பெரிய போஷனை இந்த கூட்டாக கொடுக்கக்கூடியவர்கள்ட்ட நாங்க ஒப்படைத்தோம் என்றா இன்ஷா அல்லாஹ் சமூகத்திலே உள்ள பலர்களுடைய தேவைகள் நிறைவேறும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்கெங்க கூட்டு ஜகாத் கொடுக்கின்றார்களோ அதற்கு அவர்கள் பல அமைப்புகளை வைத்து நிபந்தனைகளை வைத்து ஜகாத் பெறுவதற்கு யாரு தகுதி, சில போம்கள் விண்ணப்ப படிவங்களை வைத்து அதை நிரப்ப வேண்டும், இவர்களுடைய வசதிகள் என்ன, இவர்களுடைய வருமானங்கள் என்ன, இவர்களுடைய வீட்டிலே உள்ள உறுப்பினர்கள் என்ன, இவர்கள் ஜகாத் பெறுவதற்கு தகுதியா இல்லையா என்பதை பார்த்து விட்டு அவர்களுடைய என்னென்ன தேவைகள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பல தேவைகள் இருக்கும். சிலருக்கு காணி இருக்கும், ஆனா வீடு கட்ட வசதி இல்ல. சிலர்கள்ட்ட காணியும் இல்ல, வீடு இல்ல, ஒரு சின்ன குடிசை இருந்தாலும் அல்ஹம்துலில்லா அவர்களுக்கு அது பெரிய மாளிகை கிடைத்த மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல வீடு இருக்கும், ஆனா அந்த வீட்டுல தங்குற நிலைமையில இல்ல. ஏன்னா அந்த வீட்டுல பல திருத்தம் வேலைகளை செய்யணும், இன்னும் சிலர்கள் தொழில் செய்யலாம், தொழில் செய்வதற்குரிய கெப்பிட்டல் இல்ல, அல்லது உதாரணமாக சொன்னால் ஒரு ஆட்டா ஓட்டுவதற்கு அவரால் முடியும், அவர்கிட்ட ஒரு சொந்தமான ஒரு ஆட்டா ஒன்று இல்ல. எத்தனையோ நம்முடைய நாட்டில் விதவை பெண்கள் இருக்கிறாங்க, பல ஒவ்வொரு ஊரிலையும் நாங்க பார்த்தோம் என்று சொன்னா நூற்றுக்கணக்கான விதவை பெண்மணிகள் இருக்கிறாங்க. ஒன்று கணவன் விட்டு விட்டு சென்றிருப்பான், அல்லது சிலவேல கணவன் மரணித்திருப்பான். ஜகாத் கேட்டு வாரவங்க ஒரு சிலர் தான். நம்முடைய சமூகத்துல பலர் இருக்கிறாங்க, அந்த கௌரவம் மரியாதையின் காரணமாக யாரிடத்திலையும் கை நீட்டியோ வாயால பேசி கேட்க மாட்டாங்க. ஆனால் கூட்டு ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களுடைய ஒரு பாரிய பொறுப்போ, அவர்களுடைய பகுதிக்கு கீழால் உள்ள அத்தனை முஸ்லிம்களையும் இனம் காணோனும், எந்தெந்த பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எந்தெந்த பகுதிகளில் வெறும் பெண்மணிகள் மாத்திரம் வாழ்றாங்க, விதவைகள் மாத்திரம் வாழ்றாங்க, ஆண்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இவைகளை முதலாவது கண்டு அவர்களுக்கு என்ன தேவை. சில நேரங்களில் சின்ன குழந்தைகள் இருக்கும், பெண்கள் அவங்களுக்கு தேய்ப்பதற்கு ஒரு மெஷின் வாங்கி கொடுத்து அதை வைத்து சம்பாதிப்பாங்க. வீட்டுக்குள்ள ஒரு சின்ன கம்யூனிகேஷன், ஒரு போட்டோ காப்பி மெஷின் மாதிரி ஒரு சின்ன ஒரு கடைய அல்லது ஒரு சில்லற கடையை போட்டு கொடுத்தா மகரமை பேணி தவறுகள் நடக்காத விதத்துல ஏதேதோ அன்றாண்டு அவர்களுடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்வார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சில நேரங்களில் சில சம்பவங்களை கேட்கும் போது சரியான கவலை. நான் நம்முடைய கொழும்பை பத்தி தான் கூறுகின்றேன். சமீபத்தில் ரமதானுடைய கடைசி நாள், நாளைக்கு பிறகு நாள், ஒரு மஸ்ஜிதை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஜகாத் கமிட்டியிலே உள்ள ஒரு சில சகோதரர்கள் ஒரு வீட்டுக்கு ஃபித்ரா அரிசி எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். போன நேரம் ரொம்ப லேட்டாகியும் அல்ல, இரவு 8:30-9 தான் இருக்கும். அவங்களுடைய தெரியும் இந்த மகல்லால இவர்கள் ரொம்ப ஏலப்பட்ட ஒரு குடும்பம் சொல்லி அந்த வீட்டுடைய கதவை போய் தட்டினா வீட்டுல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி அந்த வீட்டுல எல்லாரும் படுத்து விட்டார்கள். இவர்கள் போய் கதவை தட்டியவுடன் அந்த வீட்டில் உள்ள வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி, 72 அந்த பெண்ணுக்கு, அவ வந்து கதவை திறந்து, என்ன விஷயம்? இல்ல, நாங்க உங்களுக்கு பித்ராவுடைய அரிசி கொண்டிருக்கிறோம். என்ன இவங்க கேட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு பேருனா நீங்க என்ன என்ன படுத்து கொண்டு இருக்கிறீங்க? அந்த பெண் சொல்லி இருக்கிறா, நாளைக்கு பெருநாளை விடுங்க, இன்றைக்கு கூட வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு என்ன பெருநாள், அதனால நானும் நேர காலத்தோட படித்து விட்டேன். என்னுடைய ஒரு சகோதரர் வெளிநாட்டுல வேலை செய்யறாரு, அவர் அங்க வேலைக்கு போனவர், எக்ஸிரன் ஆகி 6 வைத்திய சாலையில் இருக்கிறாரு, அவருடைய பணமும் எங்களை வீட்டுக்கு வரல. என்னுடைய சகோதரனுக்கு 2 அதனால எனக்கு வேற வழி இல்லை. நேர காலத்தோட பெருநாள் என்ற அந்த தினம், அந்த யோசனை, அந்த எண்ணம் கூட வராமல் இருப்பதற்காக நாம் நேர காலத்தோட படுத்து விட்டேன், நீங்க வந்து கதவை தட்டாக்கி நாங்க தூங்கி இருக்கோம், எங்களுக்கு நாளைய பெருநாளும் வளம மாதிரி சாதாரணமான நாள். போனவர்கள் ரொம்ப கவலைப்பட்டு அந்த இரவே அவர்களுக்கு தேவையான பெருநாளுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுத்து அதற்கு பின்னால போய் உங்களுக்கு என்ன செய்யணும், அந்த வீட்டில் உள்ள ஒரு பெரிய குமரு பெண்மணி அவ ஏதோ ஒரு கோர்ஸுக்கு அனுப்பி அந்த கோர்ஸை படிக்க வைத்து, ஜகாத்தின் மூலமாக அந்த கோர்ஸை படிக்க வைத்து அதற்கு பின்னால் அந்த பெண் தன்னுடைய வீட்டிலேயே ஒரு முண்டசூரி ஸ்கூலை ஆரம்பித்து ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. ஆனா கூட்டாக கொடுப்பதின் மூலமாகத்தான் இவைகள் சாத்தியப்படும். அதே மாதிரி இதே கொழும்புல நடந்த இன்னொரு விடயம், அதே ஜகாத் கமிட்டியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவர் பாதையில சென்று கொண்டிருக்கிறார். அந்த மஹல்லாவில் உள்ள முக்கியமான கௌரவமான குடும்பத்திலே உள்ள ஒரு ஆள் வந்து கூறுகிறார், எனக்கு சரியான கஷ்டம், என்னுடைய வீட்டுடைய லைட் பில்ல வெட்டிட்டாங்க, ஏழுமண்டா என்ன லைட் பில்ல கட்ட ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. இவருடைய வளமையான ப்ரொசீஜர், இவர் சொல்லிக்கிறாரு, நாளைக்கு ஆபீஸுக்கு வாங்க, அந்த ஃபோம் இருக்குது, அந்த ஃபோமை நிறைச்சி கொடுங்கன்னு சொன்னதோட அவருக்கு அந்த அளவுக்கு போவதற்கு கூட அவருக்கு தைரியம் இல்லை, ஒரு வகையான கௌரவ பிரச்சனை, நான் அங்க போய் ஃபோமை நிரப்பி கொடுப்பதா, அதனால் அவர் அமைதியாக இருந்துட்டாரு, போகவும் இல்லை, அந்த ஃபோமை நிறைச்சி கொடுக்கவும் இல்லை. இந்த சகோதரர் கூறுகின்ற 4 பின்னால மீண்டும் இவர் அந்த பாதையில நடக்கும் பொழுது அவர் முழக்கு வரத்தையே வாங்கி கொண்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார். கேட்டீங்களா, என்ன செய்வே, முழகு வரத்தி வாங்கி கொண்டு போறீங்க? இல்ல, நான் ஒரு 4 முன்னால சொன்னேன் உங்களுக்கு, இன்னும் எங்களோட வீட்டுக்கு கரண்ட் வரல, அதனால தான் நான் முழகு வரத்தி எடுத்துக்கொண்டு போறேன் வீட்டுல வைப்பதற்கு. அதோட தான் இவருக்கு கொஞ்சம் அதை பற்றி யோசனை வந்து மீண்டும் அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய எல்லா விடயங்களையும் கேட்டு அதற்கு பின்னால எவ்வளவு கட்ட வேண்டி இருக்குதோ அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கட்ட வேண்டிய அந்த பணத்தை கட்டி அவர்களுக்கு லைட் எடுத்து கொடுத்ததற்கு பின்னால சொன்னாராம், 6 மாதத்திற்கு பின்னால எங்களோட வீட்டுல இன்றைக்கு தான் லைட் பத்துது. நான் எங்க கிராமங்கள் உள்ள கதைகளை சொல்லல, இது போன்ற நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் எங்கட கொழுப்புக்குள்ள நடந்து கொண்டிருக்குது. சிலவேளை நாங்க எங்கட வீட்டுல ஒவ்வொரு மாத கரண்ட் பில் 60,000 ரூபாய் கட்டுவோம். எங்கட வீட்டுல 8 AC, எங்கட வீட்டுல 10 AC, 60,000 - 75,000 எங்கட கரண்ட் பில். ஆனா நம்முடைய நாட்டில் எத்தனை குடும்பத்தவர்கள் மாசம் 2,000 பில் கட்ட முடியாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 1,000 ரூபாய் தண்ணி பில் கட்ட முடியாமல் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதுல நாங்க ஒவ்வொருவரும் யோசிக்கணும். இந்த மாதிரி சமூகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அன்றாட அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவர்களால முடியாது. நீங்க ஜெயில போயிட்டு பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் அவர்களுக்கு கட்ட வேண்டிய ஃபைன் என்ன 5,000 ரூபாய் தான் இருக்கும், 10,000, 15,000 தான் இருக்கும். ஆனா அந்த 5,000, 10,000 கட்ட வசதி இல்ல, வருஷ கணக்கில் ஜெயில இருக்கிறாங்க. என்ன எங்களுக்கு அந்த அளவுக்கு போய் பார்த்துப்படுது இல்ல, அந்த விஷயங்கள் அநேகமாக தெரியாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இது போன்ற எக்கச்சக்கமான தேவைகள் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்குது. விதவை பெண்களாக இருக்கலாம், கணவன் இல்லாத பெண்மணிகளாக இருக்கலாம், தந்தை இல்லாத குழந்தைகளாக இருக்கலாம், அவர்களை படிக்க வைப்பதற்கு, அவர்களுடைய வைத்திய செலவுக்கு, அவர்களுடைய அன்றாட உணவுக்கு மாதம் மாதம் கட்ட வேண்டிய லைட் பில், ஓட்ட பில் போன்றவைகளை கட்ட முடியாமல் கூட எங்களுக்கு இப்போ ஒருவர் 2 hour கரண்ட் வெட்டினா எவ்வளவு கஷ்டம். ஒரு அவர் 2 hour தான் கரண்ட் கட் பண்றாங்க, எவ்வளவு சிரமமாக இருக்குது. சில வீடுகள்ல மாத கணக்கில் கரண்ட் இல்ல, இந்த கரண்ட் பில் எரியஸ் ஆகிருச்சு, அதை கட்டுவதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஜகாத் கொடுக்கக்கூடிய செல்வந்தர்கள் உங்களால பார்க்க நேரம் இல்லையா? ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு பிரதேசங்களிலையும் அல்ஹம்துலில்லா ஜகாத் தொமிக்கி என்று சொல்லி கூட்டாக ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் அநேகமாக நம்முடைய இலங்கையில பல பகுதிகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் அவர்கள்ட்ட நாங்க ஒரு போஷனை கொடுத்தோம். இது போன்ற தேவையுள்ள எத்தனையோ குடும்பங்கள் அவர்களுடைய ஆக முக்கியமான தேவைகளை இதன் மூலம் நிவர்த்தி செய்யலாம். அதோடு இன்னொரு விஷயத்தை நாங்க மறந்துடக் கூடாது, யாரு யாரு ஜகாத் கூட்டாக கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அமானிதம். அவர்களை யாரு ஜகாத் கொடுக்கிறாங்களோ அந்த ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களை தன்னுடைய வக்கீல், தன்னுடைய பிரதிநிதியாக ஆக்கி வைத்திருக்கிறாங்க. அதனால இதில் இவர்கள் அமானிதத்தன்மை, நேர்மை, உண்மையுடன் நடக்கணும். யாராவது ஜகாத் கேட்டு வந்தா அவர்களுடன் அவமரியாதையா ரொம்ப கூடுதலான கேள்விகளை கேட்டு அவர்களை அதாவது சில நேரத்தில் ரொம்ப சிரமப்பட்டுடுவாங்க. என்ன இந்த அளவுக்கு நீங்க கேட்கிறீங்களே என்று சொல்லி அதனால் அவர்களுடைய சுயமரியாதை, அவர்களுடைய சுய கௌரவங்கள் பாதுகாக்கப்படணும். கொடுக்கக்கூடியவர்கள் மேலான பெரியார்களே, சகோதரர்கள், யாரு கூட்டு ஜகாத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் யாருக்கு கொடுக்கிறார்களோ அவர்களின் மூலமாக எந்த பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்க கூடாது. இவர் எனக்கு தெரிஞ்சவர், இவர் என்னுடைய பழைய கால நண்பர், இவர் என்னுடைய தூரத்து சொந்தக்காரன், அதனால் இவருக்கு கொஞ்சம் கூட கொடுப்போம், அவருக்கு கொஞ்சம் குறையா கொடுப்போம். அல்லாஹ் பாதுகாக்கூட இந்த மாதிரியான தவறுகளும் நடந்துவிடக் கூடாது. நிச்சயமாக யாரு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிறைய கூலிகளை கொடுப்பான். ஆனால் ஆர்வக்கோளாரின் மூலமாக சில வேலை தெரிந்தவர்களுக்கு கூடுதலாக கொடுத்து தெரியாதவர்களுக்கு குறைவாக கொடுப்பதும் நடந்துவிடக் கூடாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால ஒவ்வொரு இடங்களிலேயும் எங்கட நாட்டில் விசேஷமாக கிழக்கு மாகாணங்கள்ல கன்றி கொண்ட அந்த மாவட்டங்கள்ல முஸ்லீம்கள் எங்கு செறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்ஹம்துலில்லா ரமதான் வந்துவிட்டது என்றால் அவர்கள் பல மில்லியன் கணக்கில் சேர்த்து நல்ல பல பணிகளை செய்து கொண்டிருப்பதை அடிக்கடி நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதனால ரமதானை நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். கொடுக்க நீங்க வளமையா கொடுக்கிறீங்க. உங்களோட குடும்பத்தில் தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் தாராளம் கொடுக்கிறதோட இந்த ஒவ்வொரு மஸ்ஜிதில கூட்டு ஜகாத்துன்னு சொல்லி பைத்து ஜகாத்துன்னு சொல்லி செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கும் நல்ல ஒரு போஷனை நல்ல ஒரு பகுதியை நாங்க கொடுத்தோம். அவர்களுக்கு முன்னால நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்குது. சில வேளை 500 அப்ளிகேஷன் வந்திருக்கும். ஆனா இவங்களுக்கு சேர்ந்த ஜகாத் 50 பேரை தான் கொடுக்கலாம். மீதமுள்ள 450 பேருக்கு கொடுப்பதற்கு போதாது. அதனால கொடுக்கிறவங்க நாங்க ஒவ்வொரு இடத்துல போகணும், அங்க விசாரிக்க வேண்டும். அந்த ஆபீஸ்ல போய் உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன், என்னென்ன தேவைகள், அந்த தேவைகளை இனம் கண்டு நாங்க அவைகளை பூர்த்தியாக்கி கொடுத்தோம். செலவையில நாங்க யாருக்கு கொடுத்தோம்னு தெரியாது. அதனால வாங்குறவங்களும் ரொம்ப கண்ணியமாக இருப்பாங்க. இந்த செலவையில நான் கொடுத்ததுன்னு சொன்னா என்ன கண்டு விட்டால் செலவையில அவர்கள் தலை குனிய வேண்டி ஏற்படும். அல்லது அவர்கள் ஏதாவது செய்யாவிட்டால் செலவையில கொடுத்தவர்களை யோசிப்பாங்க, பாருங்க என்ன மதிக்கிறான் இல்ல. அதனால கூட்டு ஜகாத்தின் மூலமா அந்த மாதிரி ஏற்படாது. யாருக்கு யாரு கொடுத்தாங்க ஒன்னும் தெரியாது. எங்களை உள தூய்மை அதன் மூலம் பாதுகாக்கப்படும். வாங்குறவர்களும் கண்ணியமாக கௌரவமாக வாழுவாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் இல்ல பிரச்சனை இதுவும் ஒரு வகையான அல்லாஹுடைய சோதனை. அதிலிருந்து நாங்க எங்களை பாதுகாக்கணும். ஜகாத்தையும் கொடுப்பதோட கொஞ்சம் கூடுதலா சதக்காவையும் கொடுத்து கொள்ளணும். நபியுடைய ஹதீஸ் அஸ்ஸதக்கது தசுத்து சபஈன பாபன் மினஸ்ஸூ. தபரானில வர ரிவாய சதக்கா இருக்குது 70 வகையான கெடுதிகளில் இருந்து இந்த மனிதனை பாதுகாக்கும். ஒரு வகையான கெடுதி அல்ல, எங்களை சூழ பலவிதமான ஆபத்துகளும் கெடுதிகளும் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றது. இவைகளின் மூலமாக இவைகளை தடுப்பதற்கு சதக்கா மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அதிலும் விசேஷமாக உங்களுக்கு தெரியும், அடுத்து வரக்கூடிய வாரங்கள் நம்முடைய நாட்டில் பொதுவாக அந்த நீண்ட விடுமுறை காலங்கள் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம். விடுமுறை வந்தா அதிகமான மக்கள் ட்ரிப் போவாங்க, சுற்றுப்பயணம் போவாங்க. அதை பற்றி விரிவாக பேசுவதற்குரிய நேரம் இல்லை. சென்ற வருடம் கொஞ்சம் குறைந்திருந்தது. இந்த மார்ச் மாசத்துல அந்த நிகழ்ச்சியுடைய பிரச்சனை வந்ததுனால சென்ற வருஷம் சுற்றுப்பயணம் சென்றவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது. நாம் எதை சொல்ல வாரோம், நாங்க தாராள போகலாம், எங்களை குடும்பத்தவர்களை அழைத்துக் கொண்டு போகலாம், ஆனால் ஒவ்வொரு வருஷமும் கட்டாயம் போய்த்தான் ஆகணும். கடந்த பல வருஷம் நாங்க போனோம், இந்த வருஷம் அதை நிறுத்திவிட்டு ஏதாவது நல்ல ஒரு காரியத்தை செய்வோம். ஒரு சிலர் இருக்கிறாங்க வருடம் வருடம் ஃபேமிலியோட 8-10 வருடமாக தொடர்ந்து ஃபேமிலியோட உம்ராவுக்கு போறாங்க. நல்ல வேலை, நல்ல அமல், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா 10 வருஷம் போனோம் தானே, இந்த ஒரு வருஷம் அதுக்கு செலவழிக்க ஒரு 1 மில்லியன் அது ஒரு 2-3 குடும்பத்தை கொடுப்போமே, அவங்க வீட்டுடைய தேவை அல்லது அவர்களுடைய காணியுடைய தேவை அல்லது அவர்களுடைய கடனுடைய தேவை அல்லது அவர்களுடைய வைத்தியத்துடைய ஏதாவது பெரிய ஒரு தேவை நிறைவேறும் என்ற அடிப்படையில் அந்த சுற்றுப்பயணங்களை கொஞ்சம் குறைத்துக் கொள்றது. நான் போக கூடாதுன்னு சொல்லல, 6 நாள் 7 நாள் போறோமா அது ஒரு 3 நாள் 4 நாள் ஆக்கிறது. ஒரு 2 லட்சம் செலவழிக்கிறோமா 1 லட்சத்தை செலவழிக்கிறது. மீத உண்ட நல்லபடிகளுக்கு சதக்க போன்ற காரியங்களுக்கு நாங்க செய்தோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய நாட்டுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். அதிகமாக சொல்வாங்க பஜாருடைய நிலைமை ரொம்ப மோசம், வியாபாரம் ரொம்ப மந்த நிலையில தன் போகுது, வசதியானவர்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏதோ அவர்களுக்கு பல இடங்களான வருமானம், அவர்கள் எப்படியானாலும் வளம மாதிரி செய்து கொண்டிருப்பாங்க. ஆக கஷ்டப்பட்டவங்களும் ஏதாவது ஒரு அடிப்படையில கேட்டு பெற்றுக் கொள்வாங்க. ஆனா நடு நிலைமையில மிடில் கிளாஸ் இருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் சரியான சிரமம். ஒவ்வொரு மாதமும் வாங்குற ஒரு 30,000-40,000 அந்த கூடிய வச்சு எங்களை நாட்டுடைய நிலைமையில 3 நேரம் சாப்பிடுவதற்கு கூட அந்த 40,000 போதாது. அந்த அடிப்படையில தான் எங்களை நாட்டுடைய பொருளாதார நிலைமை இருக்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால விடுமுறை காலங்கள் லீவு காலம் வந்தா கட்டாயம் நாங்க ட்ரிப் போகணும், சுற்றுப்பயணம் போய்த்தான் ஆகணும் என்பதல்ல. கடந்த காலங்கள் அல்ஹம்துலில்லா போனோம், பல நாடுகளை பார்த்தோம், பல இடங்களுக்கு போனோம். இந்த வருடத்தில் அவைகளை கொஞ்சம் நிறுத்திடுவோமே, நல்ல வேலைகளை செய்வோமே, எங்களை பெற்றோர்களுக்கு போய் ஹெஜ்மத் செய்வோமே, நாங்கள் இன்னும் தேவையான பல விஷயங்களை உலமாக்கள்கிட்ட போய் படிப்போமே, ஊரில் உள்ள முக்கியமான வேலைகள் இருக்குது சிரமதானத்தில் ஈடுபடலாம் என்று இது போன்ற விடுமுறை காலங்கள்ல இது போன்ற நல்ல சமூக பணிகளிலேயும் ஈடுபடலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால சுற்றுப்பயணம் போறவர்களும் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். சில விஷமைகள் எங்கேயாவது இடத்துல சண்டையை இழுப்பதற்கு சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருப்பாங்க. அதெல்லாம் நாங்க யாரும் அவசரப்பட்டு எங்கேயாவது வம்புகள்ல போய் மாட்டக்கூடாது. அதுல குறிப்பாக வந்திருக்கிற நம்முடைய சகோதரர்களுக்கு நாங்க சொல்ல விரும்புகின்றோம், யங்ஸ்டர்ஸ் மாத்திரம் தயவு செய்து அனுப்பிடாதீங்க. இளம் வயது வாலிபர்களுக்கு மட்டும் அவர்களை சுட்டு பயணத்தில் அனுப்பிடாதீங்க. அவர்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. அவர்களுக்கு எது படுதோ அதை சரியான நினைத்து செய்துவிட்டால் சமூகத்துக்கு தான் பெரிய பிரச்சனை. அதனால போறவங்க குடும்பத்தோட தாயோ தந்தையோ அல்லது பாதுகாவலோ யாரு காடோ அவர்களுக்கு அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய பாதுகாவலர்களுடன் அனுப்பி அவர்கள் தவறான வேலைகள் ஈடுபடுறாங்களா அதையும் கண்காணித்து அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி நேர காலத்தை கழிக்கிறாங்களா என்று பார்ப்பதும் அவசியம். இந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய ரஹ்மத்துடைய மலையை புரிய வைப்பாயாக, உன்னுடைய அருளுடைய மலையை புரிய வைப்பாயாக, அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக, நீதமான நேர்மையான உண்மையான தலைவர்களை இந்த நாட்டிலே ஏற்படுத்தி வைப்பாயாக. எல்லா இன மத மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் சுவர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன், ரஹ்மத்கே யா ரஹ்மர் ரஹீம், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.